வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையாக்கியம்மை நிறைத்து ஆளுகை செய்யும்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில நீங்க எழுந்தருளி இருக்கிறதுக்கா, எங்கள் மத்தியில நீங்க வந்திருக்கிறதுக்கா, எங்களோடு பேச, எங்களோடு உறவாட, எங்களை சந்திக்க, எங்கள் கண்ணீரை துடைக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை மாத்த நீங்க எங்கள் மத்தியில வந்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள், எண்ணாகமம் 20வது அதிகாரம். எண்ணாகமம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து,
நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலைகளில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினா இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார்.
ஓகே, இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்கு நீங்க உங்களை நான் கொண்டு போவதில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். நாம எல்லாரும் என்ன செய்யறோம் தெரியுமா? நன்மையானதை விரும்புகிறோம். நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? நல்லது நடக்கணும், நன்மை உருவாகணும், நன்மையை பேசணும், நல்லாக வாழணும், நன்மை நடக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். என்னுடைய வாழ்வு என்றாலும் சரி, என்னுடைய குடும்பத்தின் வாழ்வு என்றாலும் சரி, என்னுடைய எனக்கு உறவினாக இருந்தாலும் சரி, என் சபையாக இருந்தாலும் சரி, என் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஓட்டமாக இருந்தாலும் சரி, என்னுடைய விருப்பம் என்ன? நன்மை நடக்கணும். யாராவது தீமை நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறீர்களா? இல்லை. யாரு எவரு எங்க என்று சொன்னாலும் எப்படியாவது நன்மை நடக்கணும், நல்லது நடக்கணும் ஐயா. என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு நான் நீர் கொடுக்க வேண்டும். பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அங்கே தண்ணி இல்ல, அங்கே தண்ணி இல்ல. அதனால மோசே தேவனத்தில் இருந்து புலம்புகிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு தண்ணி வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்படியாவது தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, மோசேக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுல பிரச்சனையே கிடையாது. பாருங்க, எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த தருணத்திலே சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? மோசே கேட்ட உடனே ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், இந்த கோலை கொண்டு போ, நீ அந்த இடத்து மலையை பாட்டு என்ன செய்யணும், மலையை பாட்டு என்ன சொல்லி சொன்னார், பேசுங்க. பேசுகிற பொழுது அற்புதம் உருவாகும். பேசுங்க மோசே, நீ பேசினா போதுமா என்று சொன்ன உடனே மோசே என்ன தெரியுமா செய்தா? மோசே என்ன செய்தா தெரியுமா? கோலை எடுத்து 2 பேரும் மலையில் என்ன செய்தாரு? அடித்தா. அடித்ததுதான் தாமதம், அடித்ததுதான் தாமதம். நடந்தது என்ன? நடந்தது என்ன? மோசே கானானுக்குள் போக முடியாமல் போயிட்டு. ஐயோ பரிதாபம், ஏன் தெரியுமா? இந்த பெரிய ஊழியத்தை செய்த ஒரு மனிதன், இந்த பெரிய ஊழியத்தை ஓடிக்கொண்டு வந்த ஒரு மனிதன், ஒரு பெரிய தேசத்து ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மனிதனுக்கு கடைசியில் என்ன தெரியுமா கேதி? அந்த ஊழியத்தினுடைய அந்த தலைமையை அவன் பார்க்க முடியாமல் போய்விட்டு. மோசே கவலைப்பட்டாரோ என்ன செய்தாரோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அங்கே போக முடியாது, நீ அங்கே போக முடியாது, நீ அங்கே செல்ல முடியாது, அந்த ஜனங்கள் அங்கே போவார், ஆனால் நீ போக முடியாது. ஏன் தெரியுமா? மோசே என்ன தவறுதான் செய்து விட்டார்? மோசே என்ன செய்தார் தெரியுமா? மோசே நல்லதை தானே செய்தார். மோசே என்ன பிழை செய்தார்? மோசே நல்லதை தானே வர வைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு தண்ணீர் தேவை, இந்த புல்பிட்ல அடிச்சு இந்த தண்ணியை வர வைத்து உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில் நன்மை தானே நான் செய்கிறேன். பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் என்ன சொன்னார்? நன்மை நீ விரும்பலாம், நன்மை நானும் விரும்பலாம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஐயா பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் எல்லாரும் நன்மையை விரும்புகிறோம், எங்களுடைய ஞானத்தின்படி விரும்புகிறோம், எங்களுடைய நியாயத்தின்படியும் விரும்புகிறோம், ஆனால் வேதத்தின்படி விரும்புவது அல்ல. தெரியுமா? மோசேக்கு ஒரு நியமம் கொடுக்கப்பட்டது, மோசே நீ போ, நீ நன்மையை உருவாக்குறாய், ஆனால் நான் சொன்னபடி. இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? எல்லாரும் வேதத்தை விட்டு நன்மையை வர்ஷிக்க விரும்புகிறோம், வேதத்தை மறந்து நன்மையை வர்ஷிக்க விரும்புகிறோம். அதனுடைய முடிவு பரிதாபம் ஐயா, அதனுடைய முடிவு பரிதாபம். தெரியுமா உங்களுக்கு? மோசே அற்புதத்தை செய்த அந்த மனிதரை பார்த்து தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? நீ கானானுக்குள்ளி போக முடியாது. நாங்கள் இன்னைக்கு என்னத்தை விரும்புகிறோம்? நல்லது நடக்கணும், நல்லது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும், ஆனால் வேதத்தின்படி, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின்படி, தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி அந்த நன்மை நடக்கிறதா? மோசேயின் ஞானத்திலிருந்து பார்த்தா அவனுக்கு தண்ணி வந்தா சரி, வேறு எதுவும் தேவையில்லை, தண்ணி வந்துட்டா போதும். ஏன்? அற்புதம் தான் எனக்கு முக்கியம். இப்ப தண்ணி வந்தா பதில் வந்துட்டா போதும். ஆனா அது எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எந்த விதத்தில் வருகிறது என்பது மோசேக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் தெரியுமா? மோசேக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை. ஆனால் தேவனிடத்தில் காரியம் என்ன தெரியுமா? நீ அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொண்டாலும் நான் சொல்லுகிறபடி நீ பெற, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? நான் சொல்லுகிறபடி நீ ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? நாம் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்முடைய ஞானத்தின்படி எதெல்லாம் சரி என்று நினைக்கிறோமோ அது எல்லாம் வேதத்தின்படியும் சரி என்று நினைத்து நாம் நடந்து கொள்ளுகிறோம். விளங்குறதா? நம்முடைய அறிவின்படி எதெல்லாம் நாம் சரி என்று நினைக்கிறோமோ அது வேதத்தின்படியும் அதுதான் சரி என்று சொல்லி நாம் நினைத்து நடந்து கொள்ளுகிறோம். ஐயா வேதத்தின்படி உன் நன்மை வரவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நீ நிக்க வேண்டியது நிக்க வேண்டியதுதான். அந்த மோசேக்கே அந்த கெதி என்று சொல்லிச்சுனா, நீயும் நானும் எம்மாத்திரம் ஐயா, நீயும் நானும் எம்மாத்திரம் ஐயா, நல்லதை விரும்பலாம், நன்மையை வர வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம், எல்லாம் அப்படித்தான் சொல்லி நாம நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரிதாபத்துக்கு என் நிலைமை இல்லையா? பரிதாபத்துக்குன்னு செய்த தலைங்க என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஆனா தவறான வழியிலே அந்த ஆசீர்வாதம் இருக்க முடிச்சுன்னா அதில் பிரயோசனம் கிடையாது. ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஆனால் அது தவறான வழியிலே அதை பெற முயற்சிப்போம் சொல்லிச்சுனா அது தவறு. ஆசீர்வாதம் நம்முடைய ஞானத்தின்படி அது சரியாக இருக்கலாம், ஆனால் அது எந்த விதத்தில் வருகிறது என்பது நமக்கு அதை விட முக்கியமானது இல்லையா? அதை விட முக்கியமானது. மோசே பெரிய ஊழியக்காரர், ஐயோ பரிதாபம், கடைசியில் என்ன தெரியுமா செய்தாரு? அவர் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிட்டது. நமக்கு எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஐயா அற்புதத்தை விட உனக்கு வரப்போகிற எல்லாம் தான் நீ எதிர்பார்க்கிற நன்மையை விட தேவனுடைய சித்தம் எது என்பது அதிக முக்கியம். நாம் நினைக்கிறோம் நன்மை நடந்து விட்டால், நன்மை வந்து விட்டால், பதில் வந்து விட்டால் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படியானால் மோசேவின் சம்பவத்திலையும் அது தேவனுடைய சித்தமாய்த்தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? உன்னுடைய கரத்திலே ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல உன்னுடைய வாழ்க்கை வரலாறு, உனக்கு தேவையானது, உன்னுடைய எதிர்காலத்துக்கு வேண்டியது எல்லாம் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே நீ நடந்தால், இதன் அடிப்படையிலே நீ செயல்பட்டால், இதன் அடிப்படையிலே உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அந்த அற்புதத்தின் நிமித்தம் தன்னுடைய நாமத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்த நினைச்சாரா? ஆனா மோசே விட்ட ஒரு சில காரியத்தில் என்ன நடந்துச்சு? அவரை நம்பாம போனியே என்று சொல்லி அந்த இடத்துக்கு அவர் போக முடியாமல் போய். இன்றைக்கு நாம் செய்கிற காரியத்திலே தேவனுடைய நாமம் எவ்வளவுக்கு பரிசுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமானது. உன் அற்புதத்தை விட, உன் ஆசீர்வாதத்தையும் விட தேவனுடைய நாமம் எவ்வளவுக்கு பரிசுத்தப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமானது ஐயா, மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் தான் வேதத்தில் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நாம் அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் சிந்திக்கிறது தான் தேவன் சிந்திக்கிறார், நான் நினைக்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, அதன்படி இது சரியாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று. ஐயா, வேதத்திலே முன்னுக்கு இருந்து பின்வரைக்கும் புரட்டி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீ செய்கிறது சரியில்லை என்றதுக்கு ஏராளமான வார்த்தைகள் எடுத்து போடலாம். ஆனால் நாம் எல்லாரும் அற்புதத்தையே நாடி கொள்ளுவோம் என்று சொல்லி சொன்னால் வேதத்தை விட்டு விடுவோம். நன்மையின் மீது மாத்திரமே என்னுடைய கண் இருக்கும் என்று சொல்லி சொன்னார், வேதத்தினுடைய விதிவிலக்குகளை நாங்கள் விட்டு விடுவோம். மோசேக்கு தேவன் நேர சொல்லிக்கூட, நேர வார்த்தையோடு சொல்லிக்கூட என்ன நடந்தது? தவறிட்டான் இல்லையா? பெரிய ஊழியக்காரன் இல்லையா? ஆனா நமக்கு இந்த பெரிய பரிசுத்த வேதாமத்தை கையில கொடுத்தும் கூட நாம என்ன செய்கிறோம்? சும்மா கேளுங்க, நீங்க என்ன செய்யறீங்க? பரிசுத்த வேதாமத்தை கையில வைத்துக் கொண்டு நாம என்ன செய்கிறோம்? நியமங்கள் எல்லாம் கைபிடிக்கப்படுகிறதா? வார்த்தைகள் எல்லாம் கைபிடிக்கப்படுகிறதா? அல்லாவிட்டால் என்னுடைய ஞானத்தின்படி எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி நாம் நடந்து கொள்ளுகிறோம். மோசே நன்மையை விரும்பினார், மோசே நல்லதை விரும்பினார், மோசே நல்லது நடக்கணும் என்று சொல்லி விரும்பினார். ஆனாலோ தேவனாலே ஒதுக்கி வைக்கப்பட்டார். சரியா? தேவனாலே சீலை அடை முடியாமல் போயிட்டது. மோசே செய்ததில் எந்த தப்பும் கிடையாது. மோசேக்கு வேண்டியது ஒரு அற்புதம், ஒரு பதில், ஒரு நியாயம். ஆனால் தேவனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, அதன்படி இந்த அற்புதம் உருவாய்ச்சா இல்லையா? உருவாய்ச்சா இல்லையா? மோசே இதுக்கு 1000 நியாயங்களை கொண்டு வந்து அடுக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் முடியவே முடியாது. நான் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 1000 நியாயங்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் போடலாம், ஆனால் தேவனை அதனூடாக சரிக்கவே முடியாது. மோசே பல காரியங்களை சொல்லிருப்பா. எல்லாட்டா மோசே அன்றிரவு போய் நித்திரவுகளுக்கு என்னதான் ஜோதிச்சனு தெரியாது இல்லையா? ஐயோ, நான் நல்லதை தானே செய்வேன், இந்த ஜனத்துக்கு நல்லதை தானே செய்ய நான் முன் வந்தேன், இந்த ஜனத்துக்கு அற்புதத்தை செய்து தாகத்து தீர்க்கிறேன், என்ன ஆண்டவர் இது? ஆண்டவர் சொன்னார், சில இடங்களில் சில நேரங்களில் சில காரியங்கள் தாறும் மாறுமாக நடைபெறுகிறது நிமித்தமாகத்தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படாமல் போகிறது. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படாமல் போகிறது. நாம அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வெளியில இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும். ஐயா, சபையிலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படணும். பரிசுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அதை விட மேலாக அது பரிசுத்தப்படும். ஏயா, இந்த இடத்துல தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படாமலா இருந்துச்சு? ஆனால் அந்த ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி,
இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக
என்னை பரிசுத்தம் பண்ணும்படி,
என்ன பரிசுத்தம் பண்ணும்படி? அவர் என்ன பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா? சபையின் மத்தியிலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு ஆராதனையும் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட அடைய வேண்டும். மோசே என்ன தெரியுமா செய்தான்? அவன் செய்த ஒரே ஒரு காரியத்துல தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படப்படாமல் போயிட்டு இல்லையா? தேவனுக்கு எது முக்கியம்? மோசே செய்த அற்புதமா? நீங்க எதிர்பார்க்கிற அற்புதமா? நீங்க எதிர்பார்க்கிற காரியமா? மோசே செய்த புழை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா அங்க நில்லு, அங்க நில்லு, அங்க நில்லு, உன்னால என்னுடைய நாமம் என்னவாயிட்டது, அங்க நில்லையா. வேதத்தின் அடிப்படையிலே நடக்கப்படுகிற அற்புதம், வேதத்தின் அடிப்படையிலே உனக்கு பதில் வர வேண்டும். நாம் எல்லாம் நினைக்கிறது போல, நாம் நினைக்கிறது எல்லாம் தேவனுடைய வேதத்திலே சரி என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்படுது, கொடுக்கப்படாது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அநேக காரியங்கள் என்ன தெரியுமா நாம் நினைக்கிறோம், அநேக காரியங்கள் நம்முடைய ஞானத்துல எது நியாயம் என்று நினைக்கிறோமோ அது தேவனுடைய சமூகத்தில் நியாயம் என்று நாம் நினைக்கிறோம். எது தேவனுடைய சமூகத்தில் நான் சரியில்லை என்று நினைக்கிறோம், அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சரியில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். மோசேயர் இடத்துல எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் அதை எதிர்ப்பார். எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் தண்ணி வந்தால் சரியா? அந்த உம்முடைய நாமத்தில் இருந்தான் தண்ணி வரும், வேற யாரிடத்தில் இருந்தாலுமே தண்ணி வந்தால் சரியா? அந்த அற்புதம் நடந்தது. மோசே எங்கெங்க, மோசே எங்கெங்க, மோசே எங்கெங்க? கானானுக்குள்ள அவன் போக முடியாமல் போயிட்டு இல்லையா? ரெண்டு சாமுவேல் 6வது அதிகாரம், ரெண்டு சாமுவேல் 6வது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க.
பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அமினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அமினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரே கூரா என்னும் பெயரிட்டான்.
இங்க இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது, என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தேவனுடைய பரிசுத்தப்பட்டி அந்த நாட்கள் அந்த காலத்துல தேவன் ஒரு பெட்டியின் மத்தியில இருந்து பேசினான். அங்க எல்லாரும் போக முடியாது, எல்லாரும் எதுவும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நியமங்கள் இருந்தது. ஆலயம் எப்படி, ஆசாரியா எப்படி, பலிபிடங்கள் எப்படி, பலி என்று எப்படி, அது ஏராளமான காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொன்று இருந்தாலும் கூட இந்த தாமீருடைய இந்த ராஜ்ய காலத்திலே அந்த பரிசுத்தப்பட்டி அவன் திரும்பமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வண்டில வைத்து ஏத்தி அந்த பரிசுத்தப்பட்டியை கொண்டு வராங்க. பாருங்க, சந்தோஷமோ சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்? தேவன் வந்து கொண்டு இருக்கிறார். தேவன் எங்களோடு பேசுகிற அந்த தேவன் வந்து கொண்டு இருக்கிறார். ஐயா, தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வருகிறது, அடிக்கடி வருகிறது. தேவன் எங்களோடு பேசுகிறார், தேவன் எங்களோடு உறவாடுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த மாடு கொஞ்சம் தளம்பினது நிமித்தம் பெட்டி விழுகிற ஒரு சட்டத்துக்கு போயிட்டு, மாடு கொஞ்சம் அசைஞ்சது நிமித்தம் என்ன ஆயிட்டது? பரிசுத்தப்பட்டு வீழப்பட போகிறது இல்லையா? பரிசுத்தப்பட்டு வீழப்பட போகிறது சொன்னே அந்த நின்ற ஒரு மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? ஓடிப்போய் 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 என்னுடைய தேவனுடைய பட்டி விழவே கூடாது, என்னுடைய தேவனுடைய பட்டி விழவே கூடாது என்று சொல்லி எட்டி பிடித்தான். பாருங்க, எட்டி பிடித்தான். பாருங்க, எட்டி பிடித்தவன் கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? அவனை அடித்தார். அந்த மனிதனை அடித்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் நல்லதைத்தான் ஐயா நினைத்தான், அவன் நன்மையைத்தானே நினைத்தான். தேவன் என்ன தெரியுமா செய்தார்? அந்த மனிதனை அடித்தார் சொல்லி நான் பார்த்தேன். சிந்திக்க முடியுமா? இது யோசிக்க முடியுமா? இது குறித்து கொஞ்சம் ஆராய முடியுமா? கே ஆண்டவர் தாவீது கூட விசனம் அடைந்தார். தாவீது இவன் என்ன ஆண்டவர், நீ நல்லது செய்ய வந்த மனதை அடித்து சாகடிச்சிட்டீரு, நல்லது தானே செய்ய வந்தான் ஆண்டவர் இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. தேவனுடைய சபையில எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது இல்லையா? தாவீது ராஜா பெட்டியை கொண்டு வருகிற பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நன்மை தான் செய்ய முயற்சித்தார். ஆனா தேவன் என்ன தெரியுமா செய்தார்? அடித்தார் ஒரு அடி, மனிதன் இறந்து விட்டார். மனிதன் இறந்து விட்டார். சம்பந்தமில்லாத காரியங்களுக்கே நாம் கை வைக்காது இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்கு நல்லது. நாம் எல்லாரும் நன்மை செய்யணும் என்று சொல்லி சில காரியங்களை கை வைத்தால் தேவன் எழுந்தருள வேண்டியது அவசியமே. பட் நானும் நல்லதை தான் விரும்புகிறேன், ஆனால் நான் பெட்டியை தொட முடியாது. நானும் பெட்டி விடக்கூடாது என்று சொல்லித்தான் விரும்புகிறேன், ஆனால் நான் பெட்டியை தொட முடியாது. அது எனக்கு அடுத்தவை அல்ல, அது என்னுடைய காரியமும் அல்ல. ஐயா நீ செய்கிற காரியம் எல்லாம் உன் ஞானத்துக்கு நியாயமாக இருக்கலாம், இந்த வேதத்துக்கு நியாயமாக இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான. விளங்குறதா? நீ செய்கிறது நான் செய்கிறது நான் விரும்புகிறது எல்லாம் நன்மையை தாயா விரும்புகிறேன், நல்லதை தான் விரும்புகிறேன். என் சபை, என்னுடைய ஊழியம், தேவனுடைய ராஜ்யம், ஆனால் எல்லாம் எனக்கு தகுந்தவைகளா? எல்லாம் எனக்கு சரியானவைகளா? இந்த மனுஷன் பாவம் யா? அந்த மனுஷன் நல்லது இல்லையா செய்ய போனான்? தேவனுடைய பெட்டி விழக்கூடாது, விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் பிடிக்க போறேன், இது நான் உதவி செய்ய போற ஆண்டவரே. என்ன தெரியுமா ஆண்டவர் செய்தார்? எழுந்தார், அடித்தார், மனுஷன் மறுத்து போயிட்டான். மனுஷன் மறுத்து போயிட்டான். அவன் செய்ததில் என்ன பிழை இருக்குது சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தப்பட்டி ஆசாரியர்கள் ஊழியர்கள் எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது, யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாது, யார் ஊதணும், யார் ஊதக்கூடாது என்ற எல்லாம் பழைய ஏற்பாட்டில் திட்டமும் தெளிவாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறினா அந்த மனுஷன், அதை மீறினாயா அந்த மனுஷன்? வேதத்தை நீ மீறி எந்த நியாயத்தையும் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு மனிதன் டிவியில் பேசினா என்ன தெரியுமா, உன்னுடைய வேதம் கிழிந்திருந்தா, நீ படித்து உன் வேதம் கிழிந்திருந்தா உன் வாழ்க்கை கிழியாது என்று சொல்லி சொன்னார். நல்லா யோசித்து அந்த மனுஷன் சொல்லியிருக்கான், உன் வேதம் இருக்கு பாரு, அதை நீ படித்து 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 அதை கிழித்திருந்தா நீ சறுக்குவதற்கு இடம் இருக்காது. நீ சறுக்குவதற்கு இன்னைக்கு நாம் வேதத்தை விட்டு நியாயத்தை கொண்டு விரும்புகிறோம். நம்முடைய ஞானத்தின்படி அநேக காரியங்கள் ஞானம் நியாயம்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அந்த நியாயம் ஒவ்வொமையா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். சில வார்த்தைகளை நாம் அப்பப்போ அப்படியே எடுத்து ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு சமப்படுத்தி நாம கடந்து செல்லணும். அது பின்னாலே நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கும் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் நாம் கொடுக்க முடியும் பாருங்க. நாம் எல்லாரும் நன்மை செய்ய விரும்புகிறோம் ஐயா, நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும். யோசிப்பையோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும். ஆனா ஆனா போய் தொட்டாம் பாருங்க, போய் தொட்டாம் பாருங்க. நல்லதை நீங்க நினைங்க, நல்லது செய்யணும்னு சொல்லி வாதாடுங்க, நல்லது செய்யணும்னு சொல்லி தேவனிடத்தில் நில்லுங்க, நன்மை நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்லது நடக்கணும்னு சொல்லி கூட வாழ்நாள் முழுத்திலையும் போட்டு அடித்து அதுல சாவுங்க. ஆனா வேத வாக்கியத்திற்கும் உன்னுடைய நன்மைக்கும் தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருக்கிறதா? வேதம் கையில வைத்துக் கொண்டு நாம் இப்படி சறுக்கும் என்று சொன்னா, வேதம் இல்லாமல் இருக்கிற பொழுது நாம் என்னையா செய்ய முடியும்? ஐயா, வேதம் இல்லாத ஒரு காலம் வரும், வேத வசனங்களை தேடி ஓடுகிற ஒரு காலம் வரும். அந்த நாட்கள்ல என்ன செய்வோம்? அந்த நாட்கள்ல என்ன செய்வோம்? நான் நல்லது தானே செய்ய வந்தேன், நான் நல்லது தானே பேசினேன், நான் நல்லதுக்கு தானே அப்படி செய்தேன். சரி, உன்னுடைய நன்மையான இருதயத்தை நான் பாராட்டுறேன். ஆனா தேவனும் அதை பாராட்டுவாரா? தேவனும் அதை அங்கீகரிப்பாரா? தேவனும் அதை ஏற்றுக்கொள்வாரா? யோ, நான் ஏற்றுக்கொள்றது அங்காலையா, மற்றும் ஏற்றுக்கொள்றது அதுக்கு அங்காலையா? ஆனா தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? தேவன் அதை அங்கீகரிப்பாரா? தேவன் அதை விரும்புவாரா? மோசே செய்ததில் எந்த தவறும் இல்லைங்க, ஆனா தேவனுடைய வசனத்தை விட்டு அவன் விலகினான். இந்த மனிதன் செய்ததில் எந்த தவறும் இல்லைங்க, அந்த மனுஷன் செய்யத்தான் விரும்பினான். நான் என்று சொன்னாலும் இதைத்தான் செய்திருப்பேன், நான் வேற எதுவும் செய்திருக்க மாட்டேன். பரிசுத்தப்பட்டு விழப்பகுதா வேணா, நானும் அதைத்தான் இங்க செய்திருப்பேன். ஆனா தேவன் அதற்கென்று நியமித்தார். அவன் தான் அதை பிடிக்கணும், அதைத்தான் அவன் தொடணும், அவன் தான் அதை நடத்தணும். வேற வழி கிடையாது. பாரு, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சில காரியங்களை தைரியமா செய்ய பார்க்கிறோம், சில காரியங்களை தைரியமாய் பேச பார்க்கிறோம், சில காரியங்களை தைரியமாக கைவிக்க பார்க்கிறோம், சில காரியங்களை நாம எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நடந்து கொள்ள பார்க்கிறோம். வேதத்தை வாசித்தரும் மனிதன் 10 தரம் சிந்திப்பான ஒரு காரியத்தை செய்வதற்கு, வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து பிடித்து சாப்பிடுற ஒரு மனிதன் 10 தரம் யோசிப்பான ஒரு காரியத்தை செய்வதற்கு உனக்கு அவருடைய பின்விளைவுகளை குறித்து ஒழுங்குமே தெரியாதய்யா. இன்றைக்கு அது தெரியாதது போல இருந்தாலும் தேவன் எழுந்து, உனக்கு தெரியுமா, தேவன் சில இடத்துல சொல்றார், நான் அவைகளை மறக்கவில்லை, நான் அவைகளை மறந்து விடவில்லை, இவர்கள் இப்படி செய்ததை நான் மறந்து விட, இன்றைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை அடுத்த நாள் தேவன் எழுந்தருளுவா, தேவன் எழுந்தருளுவா, தேவன் எழுந்தருளுவா. மூன்றாவது, மத்தேயு 16 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 16 அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரம்
போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
இதே வாசியில் மாற்றி 8:3 வாசி, மாற்றி 8 அதிகாரம் 3 வாசி, வாசி,
இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களுக்கு?
இல்லைங்க, அதுல சரி, அதே அதே காரியம் இந்த மாற்று சுவிசேஷத்திலையும் வருகிறது. அதிலே தேவனுடைய சித்தம் என்கிற வார்த்தை அதிலே பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பேதர் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரக்கூடாது என்று சொல்லி அவன் நினைத்தான். சரிதானே? இயேசுவை சிலுவையில் அடைப்பதற்கு நானும் தான் விரும்ப மாட்டேன். இன்னைக்கு இயேசு இங்க இருக்கார், மாம்ச ரீதியில் இங்க இருக்கிறான்னு சொல்லி வாங்க. அந்த லூக்கா 22:30 திருப்பி வாசிங்க, மத்தேயு 16:22 வாசிங்க திருப்பி, மத்தேயு 16.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார்.
தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் நீ என்ன செய்கிறாய்? மனுஷர்களுக்கு ஏற்றவர்களை. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? மனுஷர்களுக்கு உரியவற்றையே சிந்தித்து சிந்தித்து தேவனுடைய காரியத்தை கைவிடுகிறோம். இயேசு சிலுவையிலே அறியப்பட வேண்டியது பிதாவுடைய சித்தம், சரிதான். ஆனால் பேதுரு என்ன தெரியுமா விரும்புகிறார்? இயேசுவுக்கு சிலுவை மரணம் வரவே கூட. அவர் அப்படி சிந்தித்ததில் என்ன தவறு இருக்கிறது? நல்லதை தானே விரும்பினார், நன்மை வர வேண்டும் என்று அந்த மனுஷன் பேசினார். கிடைத்தது பிரைஸ் என்ன தெரியுமா? அப்பாலே போ. என்ன பிரைஸ் கிடைச்சது பேதுருக்கு? அப்பாலே போ. நல்லதை தானேயா அந்த மனுஷன் செய்ய வந்தான்? நல்லதை தானே செய்யறதுக்கு வந்தான். என்ன கிடைச்சது? அப்பாலே போ சாத்தான். ஏன் தெரியுமா? தேவனுக்குரியவைகளை சிந்திக்கல, நீ மனுஷர்களுக்குரியவர்களை சிந்தித்து பேசிட்டு கொண்டு இருக்கிறாய். தேவனுக்குரிய விதத்தில் நீ சிந்திக்கல. அவனுடைய போதர் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? தேவன் பார்க்கிற விதமாக நீ பார்க்க கற்றுக்கொள்ள. தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவன் எப்படி? தேவன் நாம பார்க்கிற விதமாகவே பார்த்தா சரியா? தேவராட்சியமே கவுண்ட் ஆகலையா? தேவராட்சியமே அவுட் இல்லையா? தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் எப்படி சிந்திக்கிறார்? தேவன் எப்படி பேச விரும்புகிறார்? பேதுரு நல்லதை நினைத்தான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு சிலுவை மரணம் வரக்கூடாது, இப்படி ஒரு காரியம் நடக்க நான் விட மாட்டேன். அது எப்படி ஆண்டவரே நடக்க முடியும் உமக்கு? நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ தேவனுக்குரியதில் சிந்திக்காம மனுஷ ரீதியிலேயே சிந்தித்து இருக்கிறீயா? நான் இப்படி நடக்கலன்னு நான் எப்படி இந்த ஜனங்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன்? நான் எப்படி நடக்கலன்னு இந்த ஜனத்தை நான் எப்படி தேவனோடு நான் இணைக்க முடியும்? எங்களுடைய வழிகள் அவருடைய வழி அல்லங்க. பேதுருடைய நிலைமையில இருந்து அவன் சிந்தித்த விதம் மனுஷிகம் நல்லது. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது நல்லது. நன்மையை கொண்டு வர வேண்டும் என்று தாகம் இருப்பது நன்மது. எல்லாம் வேதத்துக்கு உள்ளே அடங்கி இருக்க வேண்டியது அந்த நன்மையை விட அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லாம் தேவனுடைய வேதத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அநேகருடைய பார்வையிலே அநேக காரியங்கள் நன்மையாக இருக்கும், என்னுடைய பார்வையிலேயும் அநேக காரியங்கள் நீதியாக இருக்கும், என்னுடைய பார்வையில அநேக காரியங்கள் நியாயமாக இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே என்ன தெரியுமா சொன்னார்? அப்பாலே போ சாத்தான். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? பிரதான சீஷன், மேலன் சபையை கட்டுவேன், பிரதானமான சீஷன். அந்த சீஷனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? அப்பாலே போ சாத்தான். இன்னைக்கு எங்களை பார்த்து போதகர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி வையுங்களேன். என்ன சொல்ற? அப்பாலே போ சாத்தான். நீ என்ன செய்வாய்? அங்க இருந்தது பிரதான சிஷ்யன். அந்த மனுஷன் தான் இவ்வளவு அப்போஸ்தல காலத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு பெரிய ஒரு மனிதனாக இருந்த மனுஷன் சொல்றான்னு வாங்க. அவன் என்ன செய்தான்? அவன் ஏதாவது செய்தான்? இல்ல. அவன் சிந்தித்த விதத்தில் எந்த வித தவறுமே கிடையாது. நானா இருந்தாக கூட இதைத்தாங்க செய்ய முயற்சித்தான். ஆண்டவரே, நான் வேணும்னு சிலுவையில் அறையிறேன், நீர் போயிடாது ஆண்டவரே, நீர் போயிடக்கூடாது ஆண்டவரே, உன்ன விட மாட்டான் ஆண்டவரே. ஏதாவது செய்திருப்போம், ஏதாவது இரண்டாவது பண்ணிருப்போம் இல்லையா? முடிஞ்சா கட்டியாவது போட்டிருப்போம் இல்லையா? ஏன் அவர் என்னாலே நேசிக்கப்படுகிறார்? ஏன் அவர் எனக்கு மிகவும் முக்கியமானவர்? ஏன் அவர் என்னுடைய தெய்வம்? ஏன் அவர் என்னை உருவாக்கினவர்? நான் விட மாட்டேயா? நியாயம்தானே. அவருக்கு பக்கத்திலேயே இருந்து ஊழியங்களை செய்து காரியங்களை செய்து கண்ணால பார்த்து நான் இப்படி ஒரு காரியம் நடக்கிற பொழுது அதன் மத்தியில இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் உண்மையிலேயே அன்பு கூறுற ஒரு மனுஷனாக இருக்க முடியாது ஐயா. நான் அன்பு கூறுகிறது நிமித்தமாக நான் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. எந்த மனிதனும் ஒரு மனிதனிலே அன்பு கூர்ந்தா பிழையண்டா பிழை என்று சொல்ல தெரியணும், சரி என்று சொன்னா சரி என்று சொல்ல தெரியணும். இவன் தான் உண்மையான மனுஷன் வழங்குறதா. நான் அநேக தடவை நான் இந்த நல்ல நண்பர்களை குறித்து சில வேளைகளில் பிரசங்கித்திருக்கேன். நல்ல நண்பத்துவம் எங்களுடைய உறவுகளை சரிப்படுத்திக் கொண்டா காண வேண்டி இருக்கிறது அல்ல, எது பிழை எது சரின்னு சொல்லி அதை பேசி சரிப்படுத்திக் கொண்டிருக்க அதான் நல்ல நண்பத்துவம். அதை விட்டுருங்க, அதை பேசி நான் வேற விதத்தில் பேசுறேன். பேதுரு என்ன சொல்ற, ஆண்டவரை நான் விட மாட்டான். ஆண்டவரை அப்பால் எப்போ ஸ்டார்ட் ஆனேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம அதை கருத்துல கொள்ள முடியுமா? என்ன செய்தார் மோசே? என்ன செய்தாரு? நல்லது தானே செய்தாரு மோசே? என்ன செய்தாரு? நல்லதுதான் செய்தாரு. தாவனுடைய காலத்தில் பரிசுத்தப்பட்டி அந்த தொட்ட மனுஷன் என்ன செய்தார்? நல்லதுதானே செய்தார். பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொன்னா? முடியாது முடியாது முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி பேச கற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. நாம எடுக்கிறவை எல்லாம் சரி என்று சொல்லி பேசி தீர்க்காதீங்க, தேவனுக்கு முன்பாக நில்லு. அது நன்மையை கொண்டு வரும். தேவன் சொல்லுகிறபடி செய்தாலும் நன்மைதான் வரும். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார் பேசு என்று சொல்லி, பேசி இருந்தாலும் தண்ணி வருகிறது வருகிறது தான் இல்லையா இல்லையா? ஆகையினாலே நாம் யோசிக்கிறது எல்லாம் சரி என்று சொல்லி நினைக்கிறாங்க. லூக்கா 22:30 வாசி, லூக்கா 22:30 சீக்கிரம் வாசி, லூக்கா 22:30
நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவளாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக் கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவர் என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன், பட்டியம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்க வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு வரும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே.
அதுல மேல பாருங்க, அந்த இயேசுவை பிடிக்க வர்ற இடத்துல அவருடைய காதை ஒரு சேவகன் அவன் சேர்ந்து விட்டாங்க. அந்த வசனம் எங்க இருக்கு? அந்த அதிகாரத்தில் இருக்குது, அதுல மேலயா பாருங்க. இயேசுவோட கூட இருந்த சீஷன்
பாத்தீங்க, அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை வலதுகாரர் தர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொத்தப்படுத்தினார்.
அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போறதைக் கண்டு, ஆண்டவரே ஆண்டவரே, பட்டியத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள்.
வெட்டுவோமா என்று சொன்னார்கள்.
அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை வலதுகாரர் வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொத்தப்படுத்தினார். பின்பு இயேசு தனக்கு விரோதமாய் வந்த பிரதான
ஆசாரியர்களையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போர்ச்சவர்கள் என்ன செய்தாங்க? பிடிக்க வந்துட்டாங்க. இயேசுவை என்ன செய்தாங்க? சிலுவையில் அறைவதற்கு பிடிக்க வந்துட்டாங்க. என்ன நினைக்குதுங்க? இயேசுவோடு ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது, எங்களை மாதிரி ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. யாரு? இயேசுவின் பக்தர்கள், தேவனை நம்புகிறவர்கள், தேவனுக்கென்று எதையும் செய்ய துணிந்தவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். என்ன தெரியுமா செய்தார்கள்? இயேசுவை பிடிக்க வருகிற பொழுது
கொஞ்சம் பேர் என்ன தினம் பேசினாங்க, யோ நாங்க எடுத்து பட்டை எடுத்து வெட்டுவோம், பட்டை எடுத்து என்ன செய்வோம் வெட்டுவோம் என்று சொல்லி முடியறதுக்கு என்ன தெரியுமா செய்தான், ஒட்டை எடுத்து ஓங்கி ஒரே வெட்டு வெட்டினான், சாதி துண்டானது. சரிதானே, அவன் நன்மையை தான் விரும்பினான், இயேசுக்கு ஒன்று நடக்க கூடாது என்று சொல்லி நன்மையை தான் விரும்பினான். ஆனா செயற்பட்ட விதம் இருக்கு பாருங்க, அது பிழைச்சு போச்சு, அது தவறி போயிட்டு. நல்லதை விரும்புகிறது நல்லது, ஆனால் வழிகள் எல்லாம் சரியாக இருக்கணும், செயல்படுகிற விதங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும், பேசப்படுகிற விதங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும், கையாளுகிற விதங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும். என்ன நடந்தது, இயேசு உடனே அந்த காதை எடுத்து திரும்ப ஒட்டினார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நானும் சொல்றேன் பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நல்லா வெட்டுங்க காது, நானும் சொல்றேன் நல்லா வெட்டுங்க காது, ஆனா ஒட்டுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கொண்டு வெட்டுங்க, ஒட்ட தெரியாட்டிக்கு வெட்டக்கூடாது. சரிதான், எல்லாருக்கும் வெட்டுறதுக்கு விருப்பானா ஒட்டுறதுக்கு ஒருத்தனும் இல்லையே ஐயா, எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, நன்மை தான் நானும் செய்ய போகிறேன், நல்லதை தான் நானும் வர்ஷிக்க போகிறேன், நல்லதுதான் இன்றைக்கு நடக்க வேண்டும். சரி, உன்னுடைய என்னுடைய இருதயத்தை பாராட்டணும் பாருங்க. ஆனா என்ன தெரியுமா, எல்லாரும் வெட்டுகிறோம் பாருங்க, நம்முடைய அருமையான நாக்கு எடுத்து, நான் ஒரு தடவை நாக்கு குறிச்சிங்க பிரசங்கிட்டு தெரியுமா, அது அறிவாளி அது இதுன்னு சொல்லி பல விதத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது, பல மொழிகள் ஒவ்வொரு தேசத்துல இருந்து நான் அதை வாசிச்சு அதுல ஒரு பிரசங்கம் பண்ணேன் இல்லையா, அது எடுத்து வெட்டு 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 வெட்டுறோம், ஆனா அதை ஒட்ட முடியலையே, காயங்களை கட்ட முடியலையே. நன்மையைத்தான் நானும் விரும்புறேன், நன்மையைத்தான் நானும் விரும்பி பேசுகிறேன், ஆனா ஒட்ட முடியலையே ஐயா, ஒட்ட முடிய. அங்க ஏசி இருந்து காதை எடுத்து ஒட்டினா, இன்னைக்கு வெட்டின உனக்கு ஒட்ட தெரியலையே. நன்மையா, நன்மை. ஆனால் நாம் நினைப்பது, நாம் பேசுவது, நாம் எடுக்கிற முடிவு எல்லாம் வேதத்தின்படி நன்மையைத்தான் கொண்டு வரும் என்று சொல்லி நீ நினைக்கவே கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாம் 3 கிழமைக்கு முதல்ல ஒரு பிரசங்கம் பண்ணினேன், ஒரு தேவனுடைய மனுஷன் சோதனையின் மத்தியில் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், எப்படித்தான் பிரசங்கித்தாலும் அதை கைப்பிடிக்கிற மாதிரி இல்லையே. நாம் எல்லாரும் இத்தனை வருஷ காலங்களாக வேதத்தை புரட்டி 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 வாசித்து என்னத்தை கண்டுகொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கண்டுகொண்டோம். இந்த வேதத்துக்கு அப்பாலே இருக்கிற எந்த நியாயமும் எந்த நன்மையும் தேவனாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எனக்கு சொல்லலாம் இதுதான் சரி என்று சொல்லி, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் இது சரியில்லைன்னு சொல்லிச்சுனா அது சரியில்லை தானுங்க, அது சரியில்லை தானுங்க. நீங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து சொல்லலாம் காதை வெட்டு சொல்லி, வெட்டுறதுல பிரச்சனை இல்லை, ஒட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. எவராலே வெட்ட முடியாது, எவராலே பேச முடியாது, என்னால பேச முடியாதா, உன்னால பேச முடியாத, எல்லாராலும் பேச முடியும், ஆனா ஒட்டுறது யாரு? தேவனுடைய சித்தம் எதற்குள்ள இருக்கிற, வெட்டுறதில் இருக்கிறதா, ஒட்டுறதில் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன சொல்லுகிறது? வேதத்தை கையில வைத்துக் கொண்டே இப்படி நடக்கிறமே, வேதத்தை கையில வைத்துக் கொண்டே இப்படி ஓடுகிறமே, வேதத்தை கையில வைத்துக் கொண்டே இப்படி அழுது ஊத்துறமே. என்ன இவ்வளவு காலம் படித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், பலன் என்ன, முடிவு என்ன? இயேசுவோட இருந்த சீசன் கூட அவன் தவறான முடிவை தான் எடுத்தான் தெரியுமா, பக்கத்தில் இருந்து கொண்டு அற்புதத்தை கண்டு அதிசயத்தை கண்டு அவனே அந்த முடிவெடுத்தார். நீ அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுல தவறில்லை, அல்லாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வையுங்க, ஆனா அது தேவனாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் இங்கே படிச்சு நாம் நினைக்கிற அநேக காரியங்கள் எனக்கும் உனக்கும் சரியாக படலாம், ஆனா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது, அங்கேதான் காரியம் இருக்கிறது, நன்மையை நினைத்து நாம் எந்த விதத்திலையும் அந்த நன்மையை கொண்டு வந்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார் என்பது அர்த்தம் கிடையாது. ஒரு சிறு பிள்ளை உங்களோட வீட்டிலே பணத்தை கொண்டு வந்து விட்டார், யாராவது நீங்க சந்தோஷப்படுவீங்களா? பணம் கொண்டு வந்திருக்கான், பணம் கொண்டு வந்திருக்கான், என் பிள்ளை பணம் கொண்டு வந்திருக்கான். இது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, யாரிடத்திலிருந்து வந்தது, ஒழுங்கின்படி வந்ததா ஒழுங்கில்லாம வந்ததா என்றதை நீ கேட்க மாட்டா, நீ கேட்க மாட்டியா? தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய ஜனங்களா நின்று ஆராதித்து தேவன ஜனங்களுக்கு தேவனுக்கு முன்பாக நீ தேவனுடைய மனுஷனாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய மனுஷியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போன வியாழக்கிழமை ஒரு செய்தி கொடுத்தேன், ஒரு மனுஷனுடைய பேச்சில் தேவ மனுஷனா இல்லையான்னு சொல்லி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷனுடைய நடத்தையில இவர் தேவனுடைய மனுஷனா இல்லையான்னு சொல்லி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் இவன் தேவனுடைய மனுஷனா இல்லான்னு சொல்லி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கலாம். நீ தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறாயா, தேவனுடைய பர்வத்தில் ஏற விரும்புகிறாயா? என்ன சொல்லுகிறாய்? ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த நன்மை அள்ளி சொன்னாலும் உமக்கூடாக அது நடக்கணும், உங்களுடைய ஒழுங்கில் அது நடக்கணும், உங்களுடைய காரியத்தில் அது நடக்கணும். என் வழிகள் எல்லாம் உங்க வழிகளுக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் நினைவுகள் எல்லாம் உன் வழிகளுக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. லூக்கா 18 இதை பார்த்து நான் முடிச்சேன். லூக்கா 18 சில காரியங்கள் இருக்குது, நாம் இதை பார்த்துட்டு முடிச்சோம். லூக்கா 18
தோந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு நாள் வரைக்கும் அவனுக்கு
மனதில்
ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விவசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை பானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
எனக்கு நான் நேற்றிருந்து ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பாவி பரிசுத்தவான் ஆகிறது வேதத்தின்படி திறந்துள்ளத்தோடு நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு பரிசுத்தவான் பாவியாக மாறுகிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பாவி பரிசுத்தவானாக ஆகலாம், ஆனா ஒரு பரிசுத்தவான் பாவியாக ஆகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, அடிக்கடி நாம பார்க்கிற சம்பவம். ஜெபம் பண்ணந்து வந்த ஒரு மனுஷன் ஒருத்தர் என்ன நினைக்கிறான், அவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி அலட்சியம் பண்ணியதன் நிமித்தம் ஒரு பரிசுத்தவான். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் அவன் பரிசுத்தவானாகத்தான் இருக்கிறான், இந்த மனுஷன் பரிசுத்தவானாகத்தான் தேவனுடைய ஆலயத்தில் நின்று இருக்கிறான். ஆனா ஒரு சம்பவம் ஒரு காரியத்துல வருகிறப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றாரு, அவனை மாதிரி இல்ல, நான் தசமாவம் போடுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன், நான் இதைத்தான் செய்யல, எல்லாமே செய்கிறேன், சரி, உன்னுடைய என்னுடைய ஞானத்தின்படி அது சரி, உன்னுடைய என்னுடைய ஞானத்தின்படி எடுக்கிற முடிவு சரி. அவன் பாவி, அவன் அநியாயக்காரன், அவன் அக்கிரமக்காரன், அவன் கொடுமை உள்ள மனுஷன், சரி. ஆனா எப்ப சொன்னியோ அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவர் என்று சொன்ன அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, பிளட் வந்து வெந்தன் பண்ணிச்சு பாருங்க. எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா வெந்தன் பண்ணிச்சு, பரிசுத்தவான் பாவியாகவும் பாவி பரிசுத்தவானாகவும் மாறுகிறான். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு வேதத்துல கையில வச்சு இந்த ரகசியம் உனக்கு தெரியல, எங்கேயோ புலவிடுற, எங்கேயோ புலவிடுற, வேதத்தை தெரியாமல் வாசிக்கிறார், வேதத்தை புரியாமல் வாசிக்கிறார். தேவன் பார்க்கிற விதமாக பாருங்க. தேவனுக்கு நானும் புள்ளதான், நீயும் புள்ளதான். நாமளா இயேசுக்கு சிலுவையிலே அறையப்பட்டோம் ரத்தத்தை சிந்தறதுக்கு இல்லையே. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எப்ப அதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பாவி பரிசுத்தவான் ஆகிறத நான் ஏற்றுக்கொள்ளுவேன், ஆனா ஒரு பரிசுத்தவான் பாவியாக மாறுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே சிந்தித்து செயல்படு, யோசித்து செயல்படு. உன்னுடைய முடிவுகள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேதத்துக்கு உள்ளடக்கப்பட்டவைகளா இல்லையா? வேதத்தின் உலகத்தின் ஞானத்தின்படி அநேக காரியங்களை நான் நியாயப்படுத்துவேன், உலக ஞானத்தின்படி அநேக காரியங்களை சரி என்று சொல்லுவேன், வேதத்தின்படி அநேக காரியங்களை இப்படி இல்லை அதுதான் சரி, நீங்க சொல்லுகிறபடிதான் என்று சொல்லுவேன். ஆனால் தேவன் வந்து சொன்னார் அது சரியில்லை என்று சொன்னார். என் நியாயம் தான் என்ன சொல்ல முடியும், உங்க நியாயம் தான் என்ன சொல்ல முடியும்? அந்த மனுஷன் சும்மா அதுல அந்த செய்தியில வந்து இந்த இடத்துல நான் வெண்ணம் பண்றேன். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தில் பல வார்த்தைகள் இருக்கு பாருங்க. மத்தை 5:46 வாசி, மத்தை 12:7 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ரெண்டு வார்த்தைகள் வாசிட்டு நான் போயிடுறேன்.
பலிய அல்ல இரத்தத்தையே விரும்புகிறேன்.
தேவன் என்னத்தை விரும்புகிறார் தெரியுமா?
பலிய அல்ல இரத்தத்தையே.
தேவன் என்னத்தை விரும்புகிறார் திருப்பி வாசிங்க.
பலிய அல்ல இரத்தத்தையே விரும்புகிறேன் என்பதன்
தேவன் இரக்கத்தை தானையா விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் இறங்காட்டிக்கு நீ நானும் இந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் விரும்ப நினைச்சுன்னா நாங்க இந்த இடத்துல நிக்க முடியாது. இரக்கம் என்பது ஒரு தேவனுடைய மனிதனுக்குள்ள நிறைய இருக்க வேண்டியது. அது இல்லை என்று சொல்லிச்சுனால் அவன் தேவனுடைய மனுஷனாக வாழ முடியாது. ஆண்டவராய் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இறங்கி கொடுத்தார் பாருங்க. அது தெய்வீகம். எது தெய்வீகம்? இரக்க குணம். இரக்க குணம் அது தெய்வீகம். அது எனக்குள்ள நிறைந்திருக்கணும், அது எனக்குள்ள நிறைந்திருக்கணும். 5:44 வாசிங்க. மத்தேயு 5:44
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள், உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
என்ன செய்யுங்க? திருப்பி அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
எனக்கு இந்த மூன்று வசனம், இந்த மூன்று பகுதி இருக்கு, எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் பாருங்க. அது சரியான கஷ்டமானது. அந்த வசனத்தை நிறைவேற்றினால் முதல்ல ஒருக்க நான் இங்க பிரசங்கம் பண்ணிருக்கேன். அந்த மூன்று வசனம் பங்கியும் வச்சு நான் பிரசங்கம் பண்ணேன். இது எனக்கு புரியாது, சரியான கஷ்டமா. சத்துருவை எப்படி நேசிக்கிறது? எனக்கு அநியாயம் செய்தவன நான் எப்படி நேசிப்பது? எனக்கு விரோதமா எழும்புறவன நான் எப்படி நேசிப்பது? அவனுக்கு எப்படி நன்மை செய்வது? அவனுக்கு எப்படி நல்லது செய்வது? நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ எப்பொழுதும் தேவ மனுஷனாக இருக்க கற்றுக்கொள். நீயோ தேவனுடைய மனுஷியே, எப்பொழுதும் தேவனுடைய மனுஷியாக இருக்க கற்றுக்கொள். எந்த காலத்திலே எந்த நேரத்திலையும் நீ தேவனுடைய மனுஷன் என்பதை இழந்து விடாது படிக்கு. தேவனுடைய மனுஷி என்பதை இழந்து விடாது படிக்கு. தேவனுடைய இரக்கத்திலே நிறைந்திரு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அந்த பின்னுக்கு தொடர்ந்து வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
இது வசனம் பாருங்க, இது வசனம். ஆமா, இந்த ஆலயத்தில் வந்திருந்த இந்த மனுஷனுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியாம போனது என்ன? இந்த வசனங்கள் எல்லாம் அவனுக்கு புரியாமல் போனது என்ன? இந்த வசனம் எல்லாம் அவன் அறிந்து கொள்ளாமல் போனது என்ன? எத்தனை வருஷம் நாம ரசிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை வருஷம் வசனத்தை வாசிக்கிறோம், எத்தனை வருஷம் பைபிளை வாசிக்கிறோம், எத்தனை வருஷம் எத்தனை காரியங்களை நாம செய்து விழுத்துகிறோம். 7:7 வாசிங்க, மத்தேயு 7:7 சீக்கிரம் வாசிங்க.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்.
7:7 வசனத்திலிருந்து வாசிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
தீர்க்காதிருங்கள்,
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள்.
இந்த வசனங்கள் எல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியாமல் போனது என்ன? இந்த மாதிரி 1000 வசனங்கள் வேதத்திலிருந்து புரட்டி 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 நாங்கள் பார்க்கலாம். கடைசியில் என்ன தெரியுமா? இரக்கம் தானங்க வெல்லும். தெரியுமா இரக்கம் என்ன செய்யும் தெரியுமா? அது தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இரக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் அவன் யாரு தெரியுமா? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. தேவன் அந்த முதல்ல பார்த்த வசனத்தில் அவர், நீங்க தேவனுடைய புத்திரர்கள், நீங்க தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாரு? இரக்கம் நிறைந்தவர்கள், இரக்கம் நிறைந்தவர்கள், இறங்கி நடக்கிறவர்கள். இரக்கம் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 33 வருஷத்துல இந்த வாழ்ந்த வாழ்நிலை என்ன செய்தார்? என்ன செய்தார்? யாருக்காவது அநியாயம் செய்தாரா? இறங்கி 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 நன்மை செய்ததுதான் அவருடைய வேலை. எவன் எல்லாம் வர்றானோ, எந்த பாவி வந்தாலும் சரி, எந்த அநியாயக்காரன் வந்தாலும் சரி, எந்த அக்கிரமக்காரன் வந்தாலும் சரி, இயேசுடைய வேலை என்ன தெரியுமா? நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ சுகமாய்ப்போ, நீ சந்தோஷமாய்ப்போ, நீ அழாத. நான் பார்க்கிறேன் 33 வருஷத்துல, 3 வருஷ ஊழியத்துல ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? கடைசியில சிறுவையில இருந்து கூட பக்கத்துல இருந்த கல்லனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? நீ இன்னைக்கு என்னோட கூட வருவான். எங்கய்யா இந்த இறக்கு குணம் எல்லாம் வந்தது? எப்படி? அது தெய்வீகம், அது தெய்வீகம். இன்னைக்கு நாம இறங்க தெரியாம தவிக்கிறோம் பாருங்க. ஆனா தேவன் பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி, பரிசுத்தவான்கள் சொல்லி இல்ல. ஆனா இறக்கம் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. இரக்கம் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது இல்லையா? இது மாதிரி பல வார்த்தைகள் இருக்கிறது. நாம் பார்த்துக்கொண்டே போகலாம், பார்த்துக்கொண்டே போகலாம், பார்த்துக்கொண்டே போகலாம். கடைசியில் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் நன்மைகளை செய்யத்தான் அப்படி சிந்திக்கிறோம், நன்மைகளை நடப்பிக்கத்தான் அப்படி யோசிக்கிறோம். ஆனாலும் அது வேதத்துக்கு உள்ளே அடங்குமா அடங்காதா? இதுதான் கேள்வி. மோசே செய்ததுல எந்த தவறும் கிடையாதுங்க. பாவம் இல்லையா? யானைக்குல போக முடியாமல் போயிட்டேன். ஐயோ பாவம் பாருங்க, எத்தனை வருஷ ஊழியம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து முடியாமல் போயிட்டது, முடியாமல் போயிட்டது. பரிசுத்தப்பட்டி செய்து தொட்ட அந்த மனுஷன் கொழுங்கு முறைகளை கை கொள்ள தெரியாமல் போனபடினாலே அந்த இடத்திலே மறைத்து விட்டான். பாரு, உன் குடும்பத்தில் கூட ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. எப்படி எது நடத்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்திலே அதை விட ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அதை எல்லோரும் கடைபிடித்து நடந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவன் எழுந்தருளுவா, தேவன் எழுந்தருளுவா, தேவன் எழுந்தருளுவா. பேதர் செய்ததுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பாரு, ஆண்டவருக்கு சிலுவை மரணம் வரக்கூடாது. நல்லதைத்தான் நினைத்தான், நன்மையைத்தான் விரும்பினான். அப்பாலே போய் சாத்தான், அப்பாலே போய் சாத்தான். இயேசுவோடு இருந்தவர்கள் பாய்ந்தவனுடைய காதை வெட்டினார்கள். ஏன்? இயேசுவுக்கு கொண்டு நடக்க கூடாது. நன்மையைத்தான் விரும்பினான், நல்லதைத்தான் நினைத்தான். ஆனால் தேவனுடைய வேத அடக்கத்துக்குள்ளே அதை அடங்க முடியாமல் போயிட்டது இல்லையா? அடங்க முடியாமல் போயிட்டது இல்லையா? ஐயோ பரிதாபம் இல்லையா? பரிசேய நாயக்காரன் வந்திருந்து ஜெபம் பண்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு பாவி பரிசுத்தவான் ஆகிறது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு பரிசுத்தவான் பாவியாக மாறுகிறது அது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆகையினாலே தேவனுடைய மனுஷரே, தேவனுடைய மனுஷிகளே, தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற நீ எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு படித்துக் கொள்ளுங்கள், கட்டிக்கொள்ளுங்கள், தேவனோடு உறவாடிக் கொள்ளுங்கள். என்னத்தை சிந்தித்தாலும் எல்லாம் தேவனுக்குள்ளே அடங்குகிறதா இல்லையா? அடங்குகிறதா இல்லையா? தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலுயா, 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 ஹாலலுயா.